104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழ் ஓசை வானொலியின் ஊடாக. இன்று ஜூலை மாதம் 24 தேதி சனிக்கிழமை 2021 ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழ் ஓசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழொலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் எமது காலை வணக்கங்களை தெரிவித்து நிகழ்ச்சியிலே இன்றும் விளம்பி போன்று இன்றைய சிந்தனையை தருவதற்காக திருமதி வர்சி நிச்சிங்கம் அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். அன்பினால் பிறரை திருத்துவதுதான் பெருமைக்குரியது, அதுவே நிலைத்த பலன் அளிக்கும். நமக்குரிய பணிகளை நாமே செய்வதே உண்மையான கௌரவம். பிறர் மூலம் செய்து முடிப்பது கௌரவக்குறைவானதே. தியாகம் செய்வது உயர்ந்த குணம். அதிலும் தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்திலும் தியாகம் செய்வது சிறந்தது. கடவுளிடம் இருந்து நாம் பிரிந்து வந்திருக்கின்றோம். பக்தி மூலம் மீண்டும் அவரிடம் ஒட்டிக்கொள்வோம். ஒழுக்கம் உயிர் போன்றது. குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறள் திருக்குறளை தருவதற்காக நண்பர் லக்மன் சுக்கலிங்கம் அவர்கள் என்னுடன் நிலைய கலையகத்தில் இருக்கின்றார். வணக்கம் லக்மன், சொல்லுங்கள் திருக்குறளை.
வணக்கம் ஷான், வணக்கம் நேயர்களே. நாம் இன்று காண இருக்கும் திருக்குறள், சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல். மீண்டும் அதை கூறுகிறேன், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இது பொருட்பால் என்னும் அதிகாரத்திலிருந்து வினைத்திற்பம் என்ற பகுதியில் வருகிறது. 664 குறளாக, சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, சொல்லியதை செய்து முடிப்பதுதான் கடினம். ஒரு செயலை இப்படி செய்திருக்கலாம் அல்லது அப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லுவது மிகவும் எளிது, சொல்வதை போலவே அந்த செயலை செய்து முடிப்பது மிக மிக கடினம். ஊருக்கு உபதேசம் சொல்வதற்கு முன்னால் நீ அதை ஒழுங்காக பின்பற்று என்று வள்ளுவர் கூறுவது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் நம்மை போன்ற உத்தமர்களுக்கும் கண்டிப்பாக பொருந்தும். எனவே அதை மீண்டும் தெரிவிக்கிறேன், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்.
நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு கண்ணோட்டம், இதுவும் கடந்து போகும். நம்முடைய இதுநாள் வரை வாழ்க்கையையும் திரும்பி பார்த்தால் இந்த வாக்கியத்தின் மகத்தான உண்மையை உணர முடியும். எத்தனை வெற்றிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை மகிழ்ச்சிகள், எத்தனை துக்கங்கள் எல்லாம் வந்த சிறிது காலம் தங்கி கடந்து போயிருக்கின்றன. வந்ததெல்லாம் நம்மை விட்டு போவதால் நம்முடையதல்ல என்பது உறுதியாகிறதல்லவா? வந்து போவதெல்லாம் நம்முடையதல்ல என்பதால் நாம் வெறும் பார்வையாளர்களே அல்லவா? எத்தனை நண்பர்கள், எத்தனை பகைவர்கள், எத்தனை உறவுகள் நம் வாழ்வில் முக்கிய அங்கம் வகித்து வெறும் நினைவுகளை மட்டும் நம்மிடம் விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். வாழ்வில் வந்ததெல்லாம் நம்மை கடந்து சென்று கொண்டுதானே இருக்கின்றன. ஒரு விதத்தில் என்றும் நாம் தனியார்களே அல்லவா? இயற்கையின் விதியே இது என்று உளமாற உணர்ந்து தெளியும் போது கிடைக்கும் அமைதி சாதாரணமானதல்ல. அந்த அமைதியை மனதில் நிரந்தரமாக்கிக் கொள்ளுங்கள். வெற்றிகள் கிடைக்கும் போதோ இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்வம் தலை தூக்காது, தோல்விகள் தளவும் போதோ இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சோர்ந்து விட மாட்டீர்கள். நல்ல மனிதர்களும் நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இருக்கும் போது அவர்களை கௌரவிப்பீர்கள். அவர்கள் விலகும் போது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள். தீய மனிதர்களும் பகைவர்களும் உங்கள் வாழ்வில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தானாக பொறுமை பெற காண்பீர்கள். பெரிதாக மன அமைதியை இழக்க மாட்டீர்கள். நெற்றி சுருங்கும் போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சுருக்கம் போய் முகத்தில் புன்னகை தவளக் காண்பீர்கள். நினைவில் கொள்ளும் அவசியமே இல்லாமல் வாழ்க்கையின் ஜீவநாதமாக அந்த உண்மை உங்கள் இதய ஆழத்தில் பதிந்து போய்விட்டால் அந்த புன்னகை நிரந்தரமாக உங்கள் முகத்தில் தங்கிவிடுவதை மற்றவர்கள் காண்பார்கள் அல்லவா?
எல்லாம் கடந்து போகுமடா, இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா. எல்லாம் கடந்து போகுமடா, இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா. தடைகள் ஆயிரம் வந்தாலும் நடை தளராமல் முன்னே சென்றிடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், இத்தம் வேர்வை தீர உழைத்திடுவோம். சம்பலின்றி வேலையை செய்திடுவோம். உழைத்திடு தம்பி என உறக்க சொல்வோம், தம்பி உறக்க சொல்வோம், தம்பி உறக்க சொல்வோம். உழைப்பில் கொஞ்சம் மதி வேண்டும், மனிததை மதிக்கும் குணம் வேண்டும். தோல்வியை எண்ணி அச்சம் இல்லை என்றால் வெற்றி நிச்சயம், உனக்கு வெற்றி நிச்சயம், தம்பி வெற்றி நிச்சயம். எல்லாம் கடந்து போகுமடா, இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா. எல்லாம் கடந்து போகுமடா, இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா. தடைகள் ஆயிரம் வந்தாலும் நடை தளராமல் முன்னே சென்றிடுவோம். எல்லாம் கடந்து போகுமடா, இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா.
நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி. சுவாமி முத்தமிழ் வித்தகர் விபுலானந்த அடிகளார். அடிகளாருடைய நினைவு தினம் கடந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை அவர் தொடர்பிலே தருவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இலக்குவன் தொடருங்கள் உங்களுடைய அவர் பற்றிய கருத்துக்களை. இலக்குவன் சுவாமி அவர்களை பற்றிய கருத்துக்களை ஆரம்பித்து வையுங்கள்.
பேராசிரியர் சுவாமி விபுலானந்தரின் தமிழ் பணிகள், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பணியாற்றியவர்களுள் சுவாமி விபுலானந்தர் தனித்துவமானவர். ஆன்மீகம், சமூகம், கல்வி, இலக்கியம் என பல துறை சார்ந்ததாக அவரது பணிகள் அமைந்தன. மட்டக்களப்பு காரைத்தீவில் சாமி தம்பி கண்ணம்மை தம்பதியினருக்கு மகனாக 1892 ஆண்டு பங்குனி மாதம் 29ஆம் தேதி அன்று மயில்வாகனன் என்னும் இயற்பெயருடன் பிறந்தார். மரபுத்தமிழ் கல்வியை பெற்ற சுவாமி ஆங்கிலம், சமஸ்கிருதம் மொழிகளில் பெரும் புலமையும், லத்தீன், கிரேக்கம், சிங்களம், அரபு போன்ற மொழிகளில் அறிவும் பெற்றிருந்தார். ஆசிரியர் தொழில் ஆரம்பித்த அவரது வாழ்க்கை இலங்கை பல்கலைக்கழக பேராசிரியராக கடமையாற்றி நிறைவடைந்தது. விஞ்ஞானத்துறை பட்டதாரியான இவர் 1924 ராமகிருஷ்ண மடத்தின் சுவாமி விபுலானந்தர் என்ற பட்டத்தை பெற்று துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளலானார். அண்ணாமலை பல்கலைக்கழக முதல் பேராசிரியராகவும் இலங்கை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையின் முதல் பேராசிரியராகவும் விளங்கிய சுவாமியினுடைய தமிழ் தொண்டு அளப்பரியது.
சுவாமியினுடைய யாழ்நூல் பற்றிய ஆய்வை பார்க்கின்ற போது சுவாமி விபுலானந்தரின் தமிழ் பணிகளுள் முக்கியமானது அவரது யாழ்நூல் ஆய்வாகும். பண்டை தமிழருடைய யாழ் பிற்காலத்திலேயே வழக்கொழிந்து போனதைக் கண்டு தமிழுடைய இசைக்கருவியாகிய யாழினை மீட்டெடுக்கும் பணியிலேயே இவர் ஈடுபட்டார். பழந்தமிழரின் யாழ் பற்றிய பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்து புறப்பட்ட செய்திகளை அடிப்படையாக கொண்டு தனது பௌதீக அறிவையும் அதில் பிரயோகித்து இந்நூலை அவர் எழுதினார். அறிவியலும் தமிழியலும் இணைந்ததால் ஏற்பட்ட பெருவிளைவே சுவாமியினுடைய யாழ் நூலாகும். இந்நூலானது தமிழிசையை கற்க விரும்புகின்றவர்களுக்கும் ஆராய்ச்சி செய்ய விரும்புகின்றவர்களுக்கும் ஒரு முக்கிய ஆவணமாக அமைந்துள்ளது எனலாம்.
கவிதைகள். விபுலானந்தர் ஒரு சிறந்த கவிஞர். இவர் இயற்றிய கவிதைகள் பல விபுலானந்த கவிமலர் என்னும் தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. ஈசனுவுக்கும் மலர் என்பதே முதற் கவிதையாக அச்சிடப்பட்டுள்ளது. படிமம், அக உருவங்கள், குறியீடுகள், வர்ணனைகள் நிறைந்த இக்கவிதையில் அவரது அருள் நிறைந்த உள்ளமும் தவ நிலையும் வெளிப்படுகின்றன. உதாரணமாக, வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ, வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் எதுவோ, வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்னும் கவிதை வரிகளை குறிப்பிடலாம். இவருடைய கங்கையில் விடுத்த ஓலை, நீரர மகளிர் போன்றவையும் சிறப்பான கருத்தாழமிக்க கவிதைகளாக உள்ளன.
சுவாமியினுடைய நாடகப் பணிகளை பார்க்கின்ற போது நாடக தமிழின் வளர்ச்சிக்கு சுவாமி விபுலானந்தர் பங்களிப்பு செய்திருக்கின்றார். மதங்க சூளாமணி என்ற நூல் அவரது நாடக ஆராய்ச்சிக்கு தக்க எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்நூல் உறுப்பியல், எடுத்துக்காட்டியல், ஒளியியல் எனும் மூன்று இயல்களை கொண்டமைந்துள்ளது. முதலாவது இயலில் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் கூறும் நாடகத் தமிழ் பற்றிய கருத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது இயலில் ஆங்கில ஆசிரியரான ஷேக்ஸ்பியரின் 12 நாடகங்களின் சிறப்பியல்புகள் விளக்கப்பட்டிருக்கின்றன. மூன்றாம் இயலில் நாடகம் பற்றி பலராலும் கூறப்பட்ட கருத்துக்கள் தரப்பட்டுள்ளன.
மொழிபெயர்ப்பு. சுவாமி விபுலானந்தரின் பணிகளுள் அவரது மொழிபெயர்ப்பு பணியும் தனித்துவமானது. அடிகளாருடைய மொழிபெயர்ப்பு தழுவல் மொழியாக்க வகையைச் சார்ந்ததாகும். இவ்வகையான மொழிபெயர்ப்புகளிலே மொழிபெயர்ப்பாளரின் புலமை மிகுதியாக காணப்படும். ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கவிதைகளை பூஞ்சோலை காவலன் என்னும் பெயரில் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்துள்ளார். மில்டனின் சுவர்க்க நீக்கம் என்னும் நெடும் பாடலின் பகுதிகளையும் தான் சொந்தமாக கவிப்புனைவது போல் மொழிபெயர்த்திருக்கிறார். ஆங்கில வாணி என்னும் நூலை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்த சுவாமி ஆழ்வார் பாடல்கள், திருவிளையாடல், புராணத்தின் சில பகுதிகள் முதலியவற்றை தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சுவாமி விபுலானந்தர் ஞான சம்பாஷணைகள், விவேகானந்தர் ஞானோதயம், கர்மயோகம், ஞானயோகம், நம்மவர் நாட்டு ஞான வாழ்க்கை போன்றவற்றையும் மொழிபெயர்த்திருக்கிறார்.
சுவாமியினுடைய இலக்கிய கட்டுரைகளை நோக்குவோமாயின் சுவாமி விபுலானந்தர் இலக்கியம் பற்றிய பல கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். இவரது இலக்கிய சுவை என்ற கட்டுரை தமிழ் இலக்கியம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு பயன்படுத்தக்க வகையில் அமைந்துள்ளது. இலக்கிய பாடல்களை மேற்கோள் காட்டி, அவற்றை விளக்கி, அவற்றில் காணப்படும் கலைத்திறன்களை வெளிப்படுத்தி அவருடைய கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. ஐயமும் அழகும் எனும் கட்டுரையில் ஐயத்தின் வழி அழகு பிறப்பதனை உணர்வதற்கு ஆண்டோர் செய்தளித்த அழகிய செய்யுட்கள் சிலவற்றை எடுத்துக்காட்டுவோம் என்று கூறி தமிழ் இலக்கியத்திலிருந்து பல எடுத்துக்காட்டுகளை காட்டி விளக்கியிருக்கின்றார். வண்ணமும் வடிவும் நிலவும் பொழிலும் கவியும் சால்பும் எனும் கட்டுரைகளிலும் சுவைத்திறனுடைய செய்யுட்களை தமிழ் இலக்கியத்திலிருந்து மேற்கோள் காட்டி எழுதியிருக்கின்றார். ஆங்கிலவாணி எனும் கட்டுரையில் ஷேக்ஸ்பியர், மில்டன் மற்றும் டெனிசன் போன்ற ஆங்கில புலவர்களுடைய இலக்கிய ஆக்கங்களின் சிறப்பியல்புகளை விளக்கியிருக்கின்றார்.
யவனபுரத்து கலைச்செல்வம் என்னும் கட்டுரையிலே அடிகளார் கிரேக்க மொழி இலக்கியங்களிலே காணப்படும் சில பண்புகளை வடமொழியுடனும் தமிழ் மொழியுடனும் ஒப்பு நோக்கி எழுதியிருக்கிறார். இக்கட்டுரையானது அடிகளாரின் ஒப்பியல் ஆய்வின் திறனையும் முனைப்பையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது. விபுலானந்தர் தமிழ் இலக்கிய வரலாறு பற்றிய கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். தி ஆரிஜின் அண்ட் குரோத் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், சங்ககாலத்து தெய்வ வழிபாடு, தொல்காப்பியமும் சைவ மதமும், யாழ்ப்பாணத்து தமிழ் புலவர் சரித்திரம் போன்ற கட்டுரைகள் அத்தகைய வரிசையில் குறிப்பிடத்தக்கவை. உதாரணமாக, தமிழ் இலக்கியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும், தி ஆரிஜின் அண்ட் குரோத் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்ற கட்டுரை தமிழ் மக்களின் வரலாற்று தொடக்கத்தை பற்றி கூறுவதுடன் அவர்களின் உலக பரம்பல் பண்பாடு, அக்காலத்தில் ஏற்பட்ட கடல் கோள் ஆகியவை பற்றிய செய்திகளை தந்து தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆராய முனைகின்றது. இவரது பாரதி பாடல் என்னும் கட்டுரை பாரதியின் கவிதைகளில் உள்ள சிறப்புகளை எடுத்துக்காட்டுகின்றது.
மொழியியல் ஆய்வு பணி. சோழமண்டல தமிழும் ஈழமண்டல தமிழும் எனும் கட்டுரை இவரது மொழியியல் ஆய்வுகளில் முக்கியமானது. மட்டக்களப்பு வழக்கு மொழி யாழ்ப்பாணத்து வழக்கு மொழி நின்றும் வேறுபட்டது என்பதனை அவர் இக்கட்டுரையில் கூறியிருக்கின்றார். மட்டக்களப்பு நான் பிறந்த நாடு, ஈழத்தின் கிழக்கு பாகத்தில் உள்ள அந்நாட்டு வழக்கு மொழி யாழ்ப்பாணத்து வழக்கு மொழி நின்றும் வேறுபட்டது என்றும் அவரது கூற்று மூலம் இதனை அறியலாம். இலங்கையில் பேசப்படும் வழக்கு தமிழில் அவர் கொண்டிருந்த ஈடுபாட்டினை இக்கட்டுரை மூலம் அறியலாம்.
வசன நூல்கள். விபுலானந்த அடிகளார் பல வசன நூல்களை எழுதியிருக்கிறார். உதாரணமாக, நடராஜ வடிவம், தில்லை திருநடனம் முதலிய வசன நூல்களில் இறைவனின் திருவருள் எவ்வாறு ஐந்தொழில்களையும் ஆற்றுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். உமா மகேஸ்வரம் என்னும் வசன நூல் இறைவன் மாதொரு பாகனாய் அமைந்துள்ள நுட்பத்தினை விளக்குகின்றது.
அகராதி சார்ந்த பணி சுவாமி விவேகானந்தரின் தலைமையில் கலை சொல்லாக்க கழகம் 1934 அமைக்கப்பட்டது. இக்கழகத்தின் அயராத பணியினால் கலை சொற்கள் எனும் அகராதி நூல் 1938 சென்னை தமிழ்ச்சங்கத்தினால் வெளியிடப்பட்டது. இது விவேகானந்தரின் அகராதி சார்ந்த முயற்சியை காட்டுவதாகவே இருக்கின்றது.
இறுதியாக அவரை பற்றி சிலவர்கள், தமிழ் கண்ட பெரும் சொத்தான சுவாமி விபுலானந்தர் இசைத்தமிழ் ஆய்வு, இலக்கிய ஆய்வு, நாடகத்தமிழ் ஆய்வு, மொழியியல் என்று பல துறைகளில் ஈடுபட்டு அவற்றின் ஊடாக தனது ஆய்வு நோக்கை வெளிப்படுத்தியுள்ளார் எனலாம். சுவாமியின் படைப்புகளும் பணிகளும் தமிழ் இலக்கியங்களை அழியாது பாதுகாப்பவையாகவும் அவற்றின் சிறப்புகளை சுவைக்கும் திறன் உடையவனவாகவும் ஒப்பியல் நோக்கை உணர்த்துவனவாகவும் என்று பல நிலை சார்ந்து உயிர்ப்பு பெற்று நிற்கின்றன.
இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு திரைப்பட பாடலை நேர்களுக்கு வழங்கினால் நன்றாக இருக்கும். சொல்லுங்கள் திரைப்பட பாடலை பற்றி.
அடுத்ததாக நாம் கேட்க இருக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற படம் கல்யாண மண்டபம். 1965 வெளிவந்தது. தெல்லூர் தர்மராஜன் அவர்கள் இதை புனைந்தார். பி சுசிலா மற்றும் பி வி சீனிவாஸ் பாடியிருந்தார்கள். அந்த பாடலை கேட்போமே. முதல் வரிகள், பூத்திருக்கும் விழியெடுத்து மாலை தொடக்கவா, கேட்போமே.
தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 174 கிரீன் லேன் வெஸ்டில் அமைந்திருக்கின்ற ஜாக் டிக்கி மண்டபத்தில் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் இந்த இடமாற்றம் தொடர்பான அறிவித்தலை கவனத்தில் கொண்டு தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, கிரீன் லேன் வெஸ்டில் அமைந்திருக்கின்ற 174 ஜாக் டிக்கி மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சில சமூக அறிவித்தல்கள். தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியின் நியூசிலாந்து வாழ் பழைய மாணவர்களின் 19ஆவது வருடாந்த ஒன்று கூடல். அடுத்ததாக சமூக அறிவித்தல்கள் சில. தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியின் நியூசிலாந்து வாழ் பழைய மாணவர்களின் 19ஆவது வருடாந்த ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் மகாஜனா கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து பங்கு பற்றி நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அன்புடன் கேட்டுக் கொள்கிறார்கள். இடம் அஞ்சுரேஜ் பார்க் கம்யூனிட்டி மண்டபம், இலக்கம் 16 ஸ்வான் கிரசன்ஸ், பெக்குரங்கா. நேரம் 24 ஜூலை மாலை 6 மணி முதல். மேலதிக தகவல்களுக்கு திருமதி சுகி மனோகரன் தொலைபேசி இலக்கம் 625-9593, திருமதி ஜனனி தீபன் தொலைபேசி இலக்கம் 2665-5505. ஒரு சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டிலே வருடாந்தம் நடைபெறுகின்ற கருப்பு ஜூலை நினைவளிச்சினால் வருகின்ற 25ஆம் தேதி ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் பெக்லிங் சென்ற பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. நியூசிலாந்து நாட்டினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் திருவாளர் மைக்கேல் வூட் மற்றும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கிறது. அனைத்து அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர்.
நியூசிலாந்து காந்தி இல்லம் பெருமையுடன் வழங்கும் நாடக விழா பற்றிய அறிவித்தல். வசதியற்ற குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டிற்கான நிதி சேகரிப்பு நிகழ்ச்சியாக நியூசிலாந்து காந்தி இல்லம் பெருமையுடன் வழங்கும் நாடக விழா 2021 எதிர்வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. இடம் மவுண்ட் ஈடன் ஓ மெமோரியல் மண்டபம், 487 டொமினியன் ரோட், மவுண்ட் ஈடன், ஓக்லண்ட். நுழைவு கட்டணம் குடும்பம் ஒன்றுக்கு $30, தனிநபர் $15 மட்டுமே. நுழைவு சீட்டுகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் மேவின் 021-44-9103, சுரேன் 021-952-7477, டாக்டர் சிவா 021-295-1726, குணதாஸ் 021-139-5404, பிரபா 021-677-09, ருத்ரா 021-154-7091.
கட்சியின் இறுதியாக தென்னாப்பிரிக்கா பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தர இருக்கின்றோம். தென்னாப்பிரிக்க நாடு பிரித்தானிய முடிக்குரிய குடியரசிடம் இருந்து 1961 மேயில் தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. அதன் பின்னர் தென்னாப்பிரிக்காவினுடைய அரசாங்க ஆட்சி முறை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த வாரம் தென்னாப்பிரிக்காவிலே தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே லக்ஷ்மண், இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன?
நிச்சயமாக ஐயா, ஜேக்கப் ஜூமா கைதுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் கலவரம் என்ற தலைப்பில் பார்க்கிறோம். இது ஜோஹானஸ்பர்க் நகரத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது. தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமா கைது செய்யப்பட்டதற்கு அவரது ஆதரவாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டார்கள். இதில் 10 பேர் கொல்லப்பட்டார்கள். இதனையடுத்து பாதுகாப்புக்காக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டனர். தென்னாப்பிரிக்க அதிபராக ஜேக்கப் ஜூமா 2009 2018 வரை பதவி வகித்தார். அப்போது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த குப்தா சகோதரருடன் சேர்ந்து அரசு ஒப்பந்தங்களில் பல 1000 கோடி ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான விசாரணை குழு ஜேக்கப் ஜூமா ஆஜராக மறுத்து வந்தார். சாட்சிகள் ஆஜராகி அவர் ஊழல் புரிந்ததற்கான ஆதாரங்களை அளித்தார்கள். இதைத் தொடர்ந்து ஜேக்கப் ஜூமாவிற்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 15 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் பல வணிக வளாகங்கள் மற்றும் கடைகள் கொள்ளடிக்கப்பட்டதுடன் சூறையாடப்பட்டன. மைக்ரோ ஓவன்கள், டிவிக்கள், ஆடைகள் உள்ளிட்டவற்றை கலவரக்காரர்கள் அள்ளிச் சென்றார்கள்.
ஆமாம் லக்வன், இந்த சந்தர்ப்பத்திலே ஏன் இந்திய சமூகத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் குறிப்பாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது? ஏனென்றால் இந்திய சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் ஜேக்கப் சூமாவை காட்டி கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கின்றது. சொல்லுங்கள் அது பற்றிய கருத்தை.
இதனால் மால்கள், கார் ஷோரூம்கள், சில்லறை வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை மூடப்பட்டு உள்ளன. சாலைகளில் டயர்கள் எரிக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கலவரத்தில் 10 பேர் ஊழிந்திருக்கிறார்கள். கலவரத்தில் ஈடுபட்டதாக 250 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதிபர் சிரில் ராமபோசா நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில், இந்த கலவரம் நாட்டை வறுமைக்கு தள்ளிவிடும், மக்கள் அமைதி காக்க வேண்டும், வன்முறையில் ஈடுபடக்கூடாது, அமைதி நிலவ அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், நாட்டை அழிக்க நினைப்பவர்களிடமிருந்து மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்.
ஆமாம் லக்மன், இந்த சந்தர்ப்பத்திலே தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையிலேயே பெரும்பான்மையான மக்கள் கருப்பினத்தவர்களாக அங்கே வாழ்ந்து வருகின்ற நிலையிலே நான் படித்த ஒரு கட்டுரையிலே பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால், தென்னாப்பிரிக்காவினுடைய மொத்த சனத்தொகையிலே 9% வெள்ளை இனத்தவராகவும், 4% இந்தியர்களாகவும், மிகுதி பேர் கருப்பு ஆப்பிரிக்க மக்களாகவும் சுதேச மக்களாகவும் இருந்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த வெள்ளை இன மக்கள் 9% இருக்கின்ற நிலையிலும் தென்னாப்பிரிக்காவினுடைய மொத்த நில பரப்பிலே 72% நிலப்பரப்பு இன்றும் வெள்ளையின மக்களினுடைய கைகளிலே இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அத்துடன் இந்திய வம்சாவளியினரும் குறிப்பிடத்தக்க வியாபார முயற்சிகளிலே தென்னாப்பிரிக்காவிலே கோலோச்சி வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சுதேச மக்களுக்கென்ற பொருளாதார ரீதியான விடயங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருந்து வருகின்றன என்றுதான் ஒரு கட்டுரையிலே படிக்கக்கூடியதாக இருந்தது.
தெற்கு ஆப்பிரிக்காவில் கலவரம், இந்தியர்களை பாதுகாத்திடுக என்ற தலைப்பில் இதை பார்க்கிறோம். தெற்கு ஆப்பிரிக்க நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜேக்கப் ஜூமா 1999 ஆயுதம் வாங்கிய போது $2 பில்லியன் கையூட்டாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் மீது வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. அது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் அவருக்கு 15 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் கொரோனா காலத்தில் சிறையில் அடைத்து என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள், எனவே நான் கைதாக மாட்டேன் என அவர் அறிவித்தார். தண்டனையை ஒத்திவைக்க கோரிய அவரது மனுவை நீதிமன்றம் ஏற்கவில்லை. அதனால் July 7 இரவு கைதானார். அவர் குற்றமற்றவர், தற்போதைய ஆட்சியாளர்கள் அவரை பழிவாங்க முயற்சிக்கின்றார்கள், விடுதலை செய்ய வேண்டும் என கூறி அவரது ஆதரவாளர்கள் வன்முறைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள்.
ஆமாம் லக்வன், இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகிறது. நாங்கள் தென்னாப்பிரிக்காவினுடைய பார்வையை இந்த சந்தர்ப்பத்திலே நிறுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு காண்போம். அதுவரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது தங்கள் நண்பன் சோ இலக்குவன். அடுத்து வரும் பாடல் யார் இந்த நிலவு, படம் சாந்தி, கேட்போமே.
யார் அந்த நிலவு